ஓம் சாந்தி. நவம்பர் 7, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஷிவ் பாபா உங்கள் பொக்கிஷ களஞ்சியங்கள் அனைத்தையும் முழுமையாக நிரப்புவதற்கே வந்துள்ளார். உங்கள் பொக்கிஷ களஞ்சியங்கள் நிறையும் பொழுது அனைத்து துன்பமும் அகன்றுவிடும் என கூறப்பட்டுள்ளது. கேள்வி: ஞானம் நிறைந்த குழந்தைகளின் புத்தியில் எந்த நம்பிக்கை மிகவும் உறுதியாக உள்ளது? பதில்: தங்கள் பாகம் ஒரு பொழுதும் அழிக்கப்படவோ அல்லது மாற்றப்படவோ முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. ஆத்மாவாகிய எண்ணில் அழிவற்ற 84 பிறவிகளின் பாகம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குமானால் நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். இல்லாதுவிட்டால் உங்கள் புத்தியிலிருந்து ஞானம் அனைத்தும் மறைந்து விடுகிறது. ஓம் சாந்தி. தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன கூறுகின்றார்? அவர் என்ன சேவை செய்கின்றார்? இந்த நேரத்தில் தந்தை உங்களுக்கு ஆன்மீக கல்வியை கற்பிக்கும் சேவையை செய்கின்றார். இதனை நீங்கள் அறிவீர்கள். அவர் தந்தையின் பாகத்தையும் ஆசிரியரின் பாகத்தையும் குருவின் பாகத்தையும் நடிக்கின்றார். அவர் 3 பாகங்களையும் மிகவும் நன்றாக நடிக்கின்றார். அவர் தந்தையும் அனைவருக்கும் சத்கதியை அருளும் குருவும் ஆவார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அனைவருக்கும் உரியவர். இளையவர்களுக்கும் முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் முதியவர்களுக்கும் வாலிப பருவத்தினர்களுக்கும் ஒரே ஒருவரே உள்ளார். அவரே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். அவர் எல்லையற்ற கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அனைவரினதும் சுய தரிசனத்தை நீங்கள் அறிவீர்கள் என்பதை மகாநாடுகளில் நீங்கள் விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் பரமாத்மாவாகிய பரமதந்தை ஷிவ் பாபாவின் சுய சரிதத்தையும் அறிவீர்கள். இவை அனைத்தையும் உங்கள் புத்தி வரிசைக்கிரமமாகவே நினைவு செய்கிறது. முழுமையான எல்லையற்ற பல்வகை ரூபம் உங்கள் புத்தியில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைஷ்யர்களாகவும் பின்னர் சூத்ரர்களாகவும் ஆகுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதனை நினைவு செய்கின்றீர்கள் இல்லையா? குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு எவரும் இந்த விஷயங்களை நினைவு செய்ய மாட்டார்கள். எழுச்சியினதும் வீழ்ச்சியினதும் முழுமையான உட்பொருளும் உங்கள் புத்தியில் இருக்கட்டும். நாங்கள் எழுச்சி ஸ்திதியில் இருந்து வீழ்ச்சி ஸ்திதிக்கு சென்று இப்பொழுது மத்திய நிலையில் இருக்கின்றோம். நாங்கள் இனிமேலும் சூத்திரர்கள் அல்ல. எனினும் இன்னமும் முழுமையான பிராமணர்களாகவும் ஆகவில்லை. நாங்கள் உறுதியான பிராமணர்களாக இருந்தால் சூத்திர செயற்பாடுகள் எதனையும் செய்ய மாட்டோம். பிராமணர்களிலும் சில சூத்திர சுவடுகள் உள்ளன. நீங்கள் காமச்சிதையில் ஏற ஆரம்பித்த காலத்திலிருந்து பாவம் செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. அனைத்திற்கும் மேலே தந்தையாகிய பரம்பிதா பரமாத்மாவும் பின்னர் ஆத்மாக்களாகிய நீங்களும் உள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள், தேவர்களாக ஆகப் போகின்றவர்கள். பின்னர் நாங்கள் வைஷ்ய வம்சத்திற்குள்ளும் சூத்ர வம்சத்திற்குள்ளும் செல்வோம். தந்தை வந்து சூத்ரர்களாகிய எங்களை பிராமணர்களாக மாற்றுகின்றார். பின்னர் பிராமணர்களிலிருந்து நாங்கள் தேவர்கள் ஆகின்றோம். நாங்கள் பிராமணர்களாகி எங்கள் கர்மார்த்தி ஸ்திதியை அடைந்து பின்னர் வீடு திரும்புகின்றோம். நீங்கள் தந்தையை அறிவீர்கள். நீங்கள் குட்டிக்கரணத்தையும் சக்கரத்தின் 84 பிறவிகளையும் அறிவீர்கள். பாபா உங்களுக்கு குட்டிக்கரணத்தை உதாரணமாக பயன்படுத்தி மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உங்களை புள்ளியாக கருதி வீட்டிற்கு விரைந்து செல்வதற்காக அவர் உங்களை மிகவும் லேசானவர்கள் ஆக்குகின்றார். மாணவர்கள் வகுப்பில் அமர்ந்திருக்கும் பொழுது கல்வியை மாத்திரம் தங்கள் புத்தியில் வைத்திருப்பார்கள். நீங்களும் இந்த கல்வியை நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது சங்கமயத்தில் இருக்கின்றோம். பின்னர் நாங்கள் இவ்வாறாக சுற்றி வருவோம். இந்த சக்கரம் சதா உங்கள் புத்தியில் சுழல வேண்டும். பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே இந்த சக்கரத்தின் ஞானம் போன்றவை உள்ளன. சூத்ரர்களிடம் அவை இருப்பதில்லை. தேவர்களிடமும் இந்த ஞானம் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட படங்கள் அனைத்தும் குறைபாடு உள்ளவை என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றது. நீங்கள் மிக சரியானவர்கள் ஆகுவதால் மிக சரியான படங்களையே நீங்கள் வைத்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். இதனாலேயே பக்தி என குறிப்பிடப்படுவது எது எனவும் ஞானம் என குறிப்பிடப்படுவது எது எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஞான கடலாகிய தந்தையை கண்டுள்ளீர்கள். பாடசாலையில் கல்வி கற்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கையும் லட்சியத்தையும் அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் இலக்கோ அல்லது லட்சியமோ இருப்பதில்லை. நீங்கள் மென்மையான தேவர்களாக இருந்தீர்கள், பின்னர் விழுந்துவிட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியதால் இதனை அறிந்து கொண்டீர்கள். முன்னரும் நீங்கள் நிச்சயமாக பிரம்மா குமார்கள் குமாரிகளாக ஆகினீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரும் போற்றப்படுகிறது. பிரஜாபிதா ஒரு மனிதரே. அவருக்கு பல குழந்தைகள் உள்ளனர். எனவே அவர்கள் நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்களே. பலர் தத்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்களே. உங்கள் புத்தி இப்பொழுது தொலை தூரத்திற்கு செல்கிறது. மேலே நட்சத்திரங்கள் உள்ளன. அவற்றை தொலை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மிகவும் சிறியவையாக தோன்றுவதைப் போலவே நீங்களும் மிகவும் சின்னம் சிறிய ஆத்மாக்களே. ஓர் ஆத்மா ஒரு பொழுதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவதில்லை. உங்கள் அந்தஸ்து மிகவும் உயர்ந்தது. அவர்கள் அவற்றை சூரிய தேவன் என்றும் சந்திர தேவன் என்றும் அழைக்கிறார்கள். சூரியன் தந்தை எனவும் சந்திரன் தாய் எனவும் மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் ஆகாயத்து நட்சத்திரங்கள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே ஆத்மாக்கள் அனைவரும் சின்னம் சிறியவர்களும் ஒரே மாதிரியானவர்களும் ஆவார்கள். ஆத்மாக்கள் இங்கு வந்து நடிகர்கள் ஆகின்றார்கள். நீங்கள் மாத்திரமே தேவர்கள் ஆகின்றீர்கள். நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் ஆகின்றோம். தந்தையை நினைவு செய்வதால் நாங்கள் சத்தோப்பிரதான் தேவர்கள் ஆகுவோம். அதில் வரிசை கிரமமாக சொற்ப வேறுபாடு உள்ளது. ஆத்மாக்களில் சிலர் தூய்மையாகி சத்தோப்பிரதான் தேவர்கள் ஆகின்றார்கள். ஆனால் மற்ற ஆத்மாக்கள் முற்றிலும் தூய்மையாகுவதில்லை. அவர்களுக்கு இந்த ஞானம் எதுவுமே இல்லை. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அனைவரும் நிச்சயமாக தந்தையின் அறிமுகத்தை பெறவே வேண்டும். இறுதியில் அவர்கள் தந்தையை அறிந்து கொள்வார்கள். விநாச காலத்தின் போது தந்தை வந்துவிட்டார் என அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். இப்பொழுதும் சிலர் கூறுகின்றார்கள், நிச்சயமாக கடவுள் ஏதோ ஒரு இடத்தில் வந்துள்ளார். ஆனால் எங்கே என்று அவர்களால் கூற முடியாதுள்ளது. அவரால் எந்த ரூபத்திலும் வர முடியும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். மனித கட்டளைகள் பல உள்ளன. உங்களுடையது ஒன்றே ஆகும். அது கடவுளின் வழிகாட்டல்களாகும். கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதால் நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள்? ஒன்று மனித கட்டளைகள், அடுத்தது கடவுளின் வழிகாட்டல்கள், மூன்றாவதாக தேவர்களின் வழிகாட்டல்கள். யார் தேவர்களுக்கு வழிகாட்டல்களை கொடுத்தது? தந்தையே ஆவார். தந்தையின் ஸ்ரீமத்தே உங்களை மேன்மையாக்குகிறது. மனிதர்கள் அன்றி தந்தை மாத்திரமே ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீ ஸ்ரீ வந்து உங்களை ஸ்ரீ மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். தந்தை மாத்திரமே தேவர்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். அவர் ஸ்ரீ ஸ்ரீ என அழைக்கப்படுகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். அம்மக்கள் தங்களுக்கு தாங்களே ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டத்தை கொடுத்துள்ளார்கள். நீங்கள் மாநாடுகளில் விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் மாத்திரமே அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு கருவிகளாக ஆகியுள்ளீர்கள். ஒரே ஒரு சிவபாபா மாத்திரமே எங்களை ஸ்ரீ தேவர்கள் ஆக்குகின்ற ஸ்ரீ ஸ்ரீ ஆவார். அம்மக்கள் சமய நூல்கள் அல்லது வேறு கல்விகளை கற்று ஒரு பட்டம் பெறுகின்றார்கள். ஸ்ரீ ஸ்ரீயான தந்தையே உங்களை ஸ்ரீ ஆக்குகின்றார், அதாவது மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். இது தமோ பிரதானமான சீரழிந்த உலகம். மக்கள் சீரழிவின் மூலம் பிறப்பிடுகிறார்கள். தந்தையின் பட்டத்திற்கும் தூய்மையற்ற மனிதர்கள் தங்களுக்கே கொடுக்கின்ற பட்டத்திற்கும் இடையில் பெரும் வித்தியாசம் உள்ளது. உண்மையில் தேவர்களே மேன்மையான மகாத்மாக்கள் ஆவார்கள். சத்தோபிரதான் உலகில் தமோபிரதான் மனிதர்கள் எவரும் இருக்க முடியாது. ரஜோஸ்திதியில் தமோகுணி மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ரஜோ நிலையில் உள்ள மனிதர்கள் மாத்திரமே இருப்பார்கள். குலங்களும் நினைவு கூறப்படுகின்றன. இதனை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் முன்னர் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை இப்பொழுது உங்களை மிகவும் விவேகிகளாக்குகின்றார். நீங்கள் பெரும் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் முழுமையாக நிறைந்துள்ளது. ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் என்றால் என்ன? அது அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொண்டது. ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் முழுமையாக நிரம்பியுள்ளது. அதனால் அனைத்து துன்பமும் அகற்றப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அவரே ஞான கடலாவார். அவரே ஞான ரத்தினங்களின் கடலாவார். குழந்தைகளாகிய உங்களின் புத்தி எல்லையற்றதற்குள் செல்ல வேண்டும். அந்த பில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் ஷரீரங்கள் என்னும் சிம்மாசனங்களில் அமர்ந்துள்ளார்கள். இது எல்லையற்றதோர் நாடகம். ஆத்மாக்கள் அந்த சிம்மாசனங்களில் அமர்ந்துள்ளார்கள். இரு சிம்மாசனங்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொருவரின் முக சாயல்களும் வேறுபட்டிருக்கின்றன. இது இயற்கையின் அற்புதம் என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஓர் அழிவற்ற பாகத்தை கொண்டுள்ளார்கள். அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. அது முற்றிலும் சூட்சுமமானது. இதையும் விட அதி சூட்சுமமான எதுவும் இருக்க முடியாது என்பது அற்புதமே. அத்தகைய சின்னம் சிறிய ஆத்மாவில் முழு பாகமும் நிரம்பி உள்ளதுடன் இங்கேயே அந்த பாகம் நடிக்கப்படுகிறது. சூட்சும உலகில் பாகம் எதுவும் நடிக்கப்படுவதில்லை. தந்தை உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தையிடமிருந்தே நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். இது ஞானமாகும். அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கிறது என அறிந்து கொள்கின்றார் என்றில்லை. அவர் இந்த ஞானத்தை அறிவார். இப்பொழுது இந்த ஞானம் உங்களிடமிருந்து வெளிப்படுகிறது. அத்துடன் இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த புத்துணர்வு உள்ளது இல்லையா? தந்தையே விதையாவார். விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை அவர் கொண்டுள்ளார். மனிதர்கள் அதற்கு 100,000 வருடங்கள் என்ற கால எல்லையை கொடுத்துள்ளார்கள். எனவே அவர்களிடம் இந்த ஞானம் எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் இந்த ஞானம் அனைத்தையும் சங்கம யுகமாகிய இப்பொழுது பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து முழு சக்கரத்தையும் அறிந்து கொண்டுள்ளீர்கள். இதற்கு முன்னர் உங்களுக்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். இது உங்கள் இறுதி பிறவியாகும். முயற்சி செய்வதினால் நீங்கள் இறுதியில் முழுமையான பிராமணர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இப்பொழுது அவ்வாறில்லை. இப்பொழுது மிக சிறந்த குழந்தைகள் கூட பிராமணர்களில் இருந்து மீண்டும் ஒரு முறை சூத்திரர்கள் ஆகிவிடுகின்றனர். இது மாயையினால் தோற்கடிக்கப்படுவது என அழைக்கப்படுகிறது. நீங்கள் பாபாவின் மடியிலிருந்து தோற்கடிக்கப்பட்டு ராவணனின் மடிக்கு செல்கின்றீர்கள். உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்ற தந்தையின் மடிக்கு உங்களை சீரழிந்தவர்கள் ஆக்குகின்ற மற்றைய மடிக்கும் இடையில் அத்தகையதோர் வேறுபாடு உள்ளது. நீங்கள் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். ஒரு வினாடியில் நீங்கள் முற்றிலும் சீரழிந்த ஸ்திதியை அடைகின்றீர்கள். எப்படி சீரழிவு ஏற்படுகின்றது என்று பிராமண குழந்தைகளான உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நீங்கள் இன்று தந்தைக்கு உரியவர்கள், ஆனால் நாளை நீங்கள் மாயையின் பிடியில் அகப்பட்டு இராவணனுக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யும் பொழுது ஒரு சிலரே காப்பாற்றப்படுகின்றனர். ஒருவர் மூழ்குவதை நீங்கள் பார்க்கும் பொழுது தொடர்ந்து முயற்சி செய்து அவரை காப்பாற்றுகின்றீர்கள். இதில் அதிக அளவு முரண்பாடு உள்ளது. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கே பாடசாலையில் கற்கின்றீர்கள். எப்படி நீங்கள் இந்த சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். இதனையும் இதனையும் செய்யுங்கள். நிச்சயமாக கடவுளின் வாசகங்களும் உள்ளன. இவை அவரது மேன்மையான வழிகாட்டல்கள். இப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களை சூத்திரர்களிலிருந்து தேவர்களாக்குவதற்கே வந்துள்ளேன். இப்பொழுது கலியுகத்தில் சூத்ர சமுதாயமே உள்ளது. கலியுகம் முடிவிற்கு வருகிறது என்பதையும் நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதையும் அறிவீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். உருவாக்கப்பட்டுள்ள சமய நூல்கள் அனைத்திலும் மனிதர்களின் கட்டளைகளே உள்ளன. கடவுள் சமய நூல்கள் எதனையும் எழுதவில்லை. அவர்கள் ஒரே ஒரு கீதைக்கே காந்தி கீதை, தாக்கூர் கீதை போன்ற பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். பல்வேறு பெயர்கள் உள்ளன. மக்கள் ஏன் கீதையை அதிக அளவில் கற்கின்றார்கள்? அவர்கள் முற்றிலுமாகவே எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சில அத்தியாயங்களில் இருந்து தங்கள் சொந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். அவை அனைத்தும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. அவர்களிடம் நீங்கள் கூற முடியும், மனிதர்களால் எழுதப்பட்ட கீதையை கற்பதனால் இன்றைய நிலைமை எவ்வாறு ஆகிவிட்டது? கீதை முதற்தரமான சமய நூலாகும். இதுவே தேவ தர்மத்தின் சமய நூலாகும். இது உங்கள் பிராமண குலமாகும். இதுவும் பிராமண தர்மமாகும். பல்வேறு சமயங்கள் உள்ளன. ஒரு சமயத்தை யார் உருவாக்குகின்றாரோ அவருடைய பெயரே தொடர்கிறது. ஜெயின்கள் மகாவீர் பற்றி பேசுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் மகாவீரர்களே. உங்களின் ஞாபகார்த்தம் தில்வாலா ஆலயத்தில் உள்ளது. அங்கு ராஜயோகம் உள்ளது. நீங்கள் கீழே தபஸ்யாவில் அல்லது யோகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மேலே கூரையில் ராஜ்யத்தின் படங்கள் உள்ளன. அது ராஜயோகத்தின் மிக சரியான ஆலயமாகும். பின்னர் அதற்கு சிலர் ஒரு பெயரையும் வேறு சிலர் மற்றொரு பெயரையும் இட்டனர். ஞாபகார்த்தம் முற்றிலும் மிக சரியானதே. அவர்கள் தங்கள் புத்தியை பயன்படுத்தி அதனை மிக நன்றாக செய்துள்ளார்கள். பின்னர் என்ன பெயரை எவர் கொடுத்தாலும் அந்த பெயரையே அவர்கள் வைத்தார்கள். இது அவர்கள் உருவாக்கிய ஒரு மாதிரி மாடலாகும். சொர்க்கமும் ராஜயோகமும் சங்கம யுகத்திலேயே உருவாக்கப்பட்டன. உங்களுக்கு ஆரம்பம் மத்தியமம் இறுதியை பற்றி தெரியும். நீங்கள் ஆரம்பத்தையும் பார்த்துள்ளீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தையோ அல்லது சத்திய யுகத்தையோ ஆரம்பம் என அழைக்கலாம். சங்கம யுகத்தின் காட்சியே கீழே காட்டப்பட்டுள்ளது. ராஜ்யம் மேலேயே காட்டப்பட்டுள்ளது. எனவே சத்தியுக ஆரம்பமும் துவாபரயுக மத்திய கால பகுதியும் ஆகும். இறுதிக்கால பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். இவை அனைத்தும் முடிவடைய உள்ளன. ஒரு மிக சரியான ஞாபகார்த்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் தாங்களாகவே பாவ பாதையில் செல்கிறார்கள். பாவ பாதை துவாபர யுகத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஞாபகார்த்தம் மிகவும் சரியானது. அவர்கள் பல ஆலயங்களை ஞாபகார்த்தங்களாக உருவாக்கி உள்ளார்கள். அனைத்து அடையாளங்களும் இங்குள்ளன. ஆலயங்களும் இங்கேயே உருவாக்கப்பட்டுள்ளன. பாரதவாசிகளான தேவர்கள் ஆட்சி செய்த பின்னர் சென்று விட்டார்கள். பின்னர் அவர்கள் பல ஆலயங்களை கட்டினார்கள். சீக்கியர்கள் பலர் இருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். இராணுவத்தினரும் தங்கள் சொந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள். கிருஷ்ணர், லக்ஷ்மி நாராயணர், ஹனுமான், கணேஷ் போன்றோருக்கு பாரத மக்கள் ஆலயங்களை கட்டுகிறார்கள். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என பாருங்கள். ஸ்தாபனையும் விநாசமும் பராமரிப்பும் எவ்வாறு இடம்பெறுகிறது, இதனை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இதுவே காரிருள் என அழைக்கப்படுகிறது. பிரம்மாவின் பகலும் இரவும் நினைவு கூறப்படுகிறது. ஏனெனில் பிரம்மாவே முழு சக்கரத்தையும் சுற்றி வருபவர். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள், பின்னர் தேவர்கள் ஆகுவீர்கள். பிரம்மாவே பிரதானமானவர் ஆவார். அது பிரம்மாவின் பெயராகவா அல்லது விஷ்ணுவின் பெயராகவா இருக்க வேண்டும்? பிரம்மா இரவிலும் விஷ்ணு பகலிலும் இருக்கின்றார். அவரே இரவிலிருந்து பகலுக்கு செல்கின்றார். பின்னர் பகலில் இருந்து 84 பிறவிகளுக்கு பின்னர் அவர் இரவுக்குள் வருகின்றார். விளக்கம் மிகவும் இலகுவானதும், அதுவும் முழுமையாக நினைவு கூறப்படுவதில்லை. விளக்கம் மிகவும் இலகுவானது, அதுவும் முழுமையாக நினைவு கூறப்படுவதில்லை. நீங்கள் நன்றாக கற்காதுவிட்டால் நீங்கள் செய்யும் முயற்சியின் அளவிற்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஓர் அந்தஸ்தை பெறுவீர்கள். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். சதோப்பிரதான் பாரதம் பின்னர் தமோப்பிரதானம் ஆகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு ஞானம் உள்ளது. நீங்கள் இந்த ஞானத்தை கடைய வேண்டும். இந்த ஞானம் புதிய உலகிற்கானது. அதனை எல்லையற்ற தந்தையே வந்து உங்களுக்கு கொடுக்கின்றார். மனிதர்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஓ தந்தையாகிய கடவுளே, விடுதலை அளிப்பவரே, வழிகாட்டியே என ஆங்கிலேய மக்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்கின்றீர்கள். தந்தை வந்து துன்ப உலகமாகிய கலியுகத்திலிருந்து உங்களை அகற்றி சத்தியுக உலகிற்கு அழைத்து செல்கின்றார். நிச்சயமாக சத்தியுகம் கடந்து சென்றது. இதனாலேயே அவர்கள் அதனை நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளார்ந்தமாக பெரும் சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தெய்வீக செயல்களையும் செய்ய வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற முடிவற்ற பொக்கிஷமான அழிவற்ற ஞான ரத்தினங்களை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருப்பதுடன் உங்கள் புத்தியை எல்லையற்றதற்குள் கொண்டு செல்லுங்கள். இயற்கையின் அற்புதத்தையும் இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்கள் எவ்வாறு தங்கள் சொந்த சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். 2, நாங்கள் சங்கமயுகத்து பிராமணர்கள் என்பதை உங்கள் புத்தி எப்பொழுதும் நினைவு செய்ய வேண்டும். நாங்கள் தந்தையின் மேன்மையான மடியை பெற்றுவிட்டோம். எங்களால் ராவணனின் மடிக்கு செல்ல முடியாது. மூழ்குகின்றவர்களை காப்பாற்றுவதே எங்கள் கடமையாகும். ஆசீர்வாதம், வீணான எண்ணங்களின் தூண்களை உங்களின் ஆதாரம் ஆக்கிக் கொள்வதற்கு பதிலாக நீங்கள் உண்மையான அன்புடையவராகி சகல உறவு முறைகளின் உங்களின் அனுபவத்தை அதிகரிப்பீர்களாக. உங்களின் பலவீனமான எண்ணங்களை வலுவூட்டுவதற்காக மாயை பல ராஜரீகமான தூண்களை காட்டுவாள். இது அனைத்து நேரத்திலும் நடக்கிறது. மூத்தவர்களே இதை செய்கிறார்கள். எவரும் இன்னமும் சம்பூர்ணமாகவில்லை. நிச்சயமாக ஏதாவது பலவீனம் எஞ்சியிருக்கும் போன்ற எண்ணங்களை அவள் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்றாள். இந்த வீணான எண்ணங்களின் தூண்கள் பல பலவீனங்களை மேலும் வலுவூட்டுகிறது. இப்போது இத்தகைய தூண்களின் ஆதாரத்தை எடுப்பதற்கு பதிலாக சகல உறவு முறைகளுக்கான உங்களின் அனுபவத்தை அதிகரியுங்கள். பௌதீக ரூபத்தில் சகவாசத்தை அனுபவம் செய்து உண்மையான அன்புடையவர் ஆகுங்கள். ஸ்லோகம்: திருப்தி என்பது மிகவும் மகத்தான பண்பு. சதா திருப்தியாக இருப்பவர்கள் இறைவனாலும் மக்களாலும் தங்களாலும் நேசிக்கப்படுகிறார்கள். ஓம் சாந்தி.